ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தடியிருக்கிறதான் எங்கள் மேன்மையப்பா. உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி தகப்படி, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்து இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலை நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. தெய்வமே, நீர் மகிழ வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும் அப்பா. கர்த்தாவே, நீ நல்லவரப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளது ஐயா, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. உன்னதமானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறேன். மகிமை ஐயா, மகிமை ஐயா, ஸ்தோத்திரம். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உமது வலது கரம் எங்களை ரட்சிக்கும் ஐயா. இதுவரை எங்களை நடத்தியிருக்கிறீர்கள், இம்மட்டுக்கும் எங்களை தாங்கியிருக்கிறீர்கள். இனிமேலும் நீதான் ஐயா, நம்புகிற ஒருவரை நீ கைவிடதில்லையே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கருத்தை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பன். கட்டுகளால் அவரை காணாவிட்டாலும் அவர் நம்மை காடுகிற தேவனாக இருக்கிறார். தெய்வத்தின் சன்னிதானம் நம்முடைய உள்ளத்துக்கெல்லாம் பெரிய ஆறுதல். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது அப்படின்னு பைபிள் சொல்லு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும், நம்ம எல்லாரையும், நம்மை ரட்சித்துக் கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நம் மத்தியிலே மகிமையும் கனவும் உண்டாகட்டும். சோ, இந்த நாளிலே தேவனை ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய வசனத்தை நமக்கு பகுத்து அல்லது வகுத்து போதிக்கவும் லண்டனில் இருந்து பாஸ்டர் உதயன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்பத்தில் வந்து ஊழியர் செய்தவர். ஆகவே இருக்க அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ராட்சிய சித்தை உள்ள ஒரு தேவன மனுஷன். அது மாத்திரமல்ல, கத்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் தடவாண்டாளில் தேவன் தனக்கு கொடுத்த கிருபையின்படியே, பலத்தின்படியே கத்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள ஒரு நல்ல தேவன மனுஷன். தான் இருக்கிற தேசத்தில் ஆண்டவருக்காக குடும்பத்தோடு நின்று தேவோட பணியை செய்கிறவோட மனைவி, அவருடைய பிள்ளைகளை கூட அவரோடு சேர்ந்து அந்த தேசத்தில் ஊழியர்களை செய்து சபையை நடத்தி வருகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவரை மெய்யாகவே சோதனைக்கிறேன், துதிக்கிறேன். அது மாத்திரமில்லை, இவர்களும் இலங்கையில போய் நம்மை போல வருஷங்களிலே அங்கேயும் இலங்கையிலே சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி தங்களுக்கு தேவன் கொடுத்த பலத்தின்படி கருவின்படி அங்கேயும் கூட்டங்கள் நடத்தி, அங்கும் பலரை லட்சப்புகள் நடத்தி அங்கிருக்கு நம்முடைய ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். அவர்களும் நாலு சுவரைக்குள்ளே ஆடுவரை ஆராதித்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணி நடத்திடலாம். ஆனால் தங்களுக்கு கொடுத்த அந்த பலத்துக்கு கருவை தக்கதாக நம் தேசத்தில் போய் தங்களால் முடிந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கார்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு பயன்பட்டாகட்டும். சப்படியான ஒரு தேவ மனுஷன் நம்பத்தில் வந்து கர்த்தருடைய பணியை செய்து தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பல ஆண்டுகளாக நான் அறிவேன், குடும்பமாக அவர்களை அறிந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன். சோ, அவர்கள் தேவ ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவரை நான் பங்குப்படுத்துகிறேன், துதிக்கிறேன். உங்கள் சார்பிலே அருமையான போதகர ஊழியக்காரர் நான் அன்போடு வரவேற்க விரும்புகிறேன். அவங்க தயவு செய்தல் ஒரு நம்ம கரைகளை தட்டி உற்சாக அவர்
ஹாலலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை கண்ட தேசத்திலிருந்து கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு தேவனை ஆராதிக்க கிடைத்த மகா பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மர்வ மலையிலே பேதுரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் பார்த்தான் போல. அதனால தான் சொன்னான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நான் உங்கள் மத்தியில் ஒரு கூடாரம் போடுவோனும் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறதிலே சிறப்பா இருக்கிறீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படி தொடர்ந்து ஆராதித்தால் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். ஆமென். வார்த்தை காட்சியம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உங்களை சோதரிக்கிறோம். தேவரின் இந்த திருச்சபைக்கென்று நீ வெத்த உடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய சுத்தத்தை இந்த திருச்சபை நடுவிலே செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் பேசும், இடைப்படும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இன்னும் உமக்காய் வாழ, உமக்காய் என்று பிரகாசிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, ராஜ்ய சிந்தைக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு தியானத்துக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 18:3
யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்.
1 சாமுவேல் 23:18
அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான்.
ஆமென். தேவன் உடன்படிக்கை செய்த தேவன், அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென் பாடினோம். அவர் தான் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அது மாறாது. அதேபோல நாமும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே நாங்களும் உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கே 2 பேர் உடன்படிக்கை செய்தார்கள். தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்தார்கள். 2 பேருடைய உடன்படிக்கையும் ஒரு முக்கியமான உடன்படிக்கையாக இருந்தது. என்ன சொன்னான் யோனத்தான், நீர் ராஜாவாக, நான் 2வதாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆயுதங்களை கொடுத்தான், உடைகளை கொடுத்தான், அதுவும் ராஜ உடைகளை கொடுத்தான். என்ன நீ ராஜாவாக போகிறீர் என்று சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை செய்தார்கள். அடுத்த வசனத்தை பார்த்தோம், திரும்பவும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் தாவீது காட்டுக்கு போனான், இவன் நாட்டுக்கு போனான். செய்த அந்த உடன்படிக்கை இப்பொழுது யோனாத்தனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போயிற்று. ஆனால் தாவீது இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்று நான் இன்றைக்கு காட்டப் போகிறேன். அதேவேளை உண்மையுள்ள தேவனுக்கு உடன்படிக்கை செய்தவருக்கு நாம் உண்மையுள்ள மகனாக, மகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 9:6 ஒன்று தொடக்கம் 6 வார்த்தைகளை முதலாவது வாசிப்போம்.
யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீவா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீவா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதாம் ஒருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீவா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீவா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேவாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மெலிபோசே தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்பற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மெலிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான்.
ஆமென். இப்பொழுது தாவீது ராஜாவாகிவிட்டான். யோனாத்தன் சவுல் மரித்து போனார்கள். சவுலின் குடும்பத்தார் அநேகர் மரித்து விட்டார்கள். இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தாவீது ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவன் யோனாத்தனோடு செய்த உடன்படிக்கையை அவன் மறந்துவிடவில்லை. உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள் வரும். தாவீது அந்த பாடுகளை அனுபவித்தான். ஒரு தேச ராணுவம் நம்மை துரத்தி வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு தேச ராஜா அவருடைய ராணுவங்கள் இவனை தாவீதை துரத்துகிறார்கள். கெபிகளிலே, குகைகளிலே, மலைகளிலே, மனாந்திரங்களிலே இவன் ஓடி தப்புகிறான். அந்த வேளையிலும் அவன் சொல்லிக் கொண்டது, தேவனின் அடைக்கலம், தேவனின் கோட்டை, தேவனின் துருக்கம், தேவனின் மறைவிடம் என்று சொல்லி தேவனையே மகிமைப்படுத்தி தேவனுடைய அந்த மறைவுக்குள்ளே இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். சொல்லுங்க. ஆனால் யோனாத்தன் அந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை. நம்முடைய வாழ்விலே நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்கிற பொழுது அல்லது ஒரு நபரோடு உடன்படிக்கை செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில பல பாடுகள் வரத்தான் செய்யும். அதை நாம் அனுபவித்தால்தான் அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல் நம்முடைய வாழ்விலும் சபை வாழ்விலும் நிறைவேறும். அமைஞ்சுங்க. இப்பொழுது இவன் ராஜாவாகிவிட்டான். ஆனால் தாவீது யோனாத்தனோடு செய்த உடன்படிக்கையை மறந்து விடவில்லை. அவன் தானே மரித்து போனான் என்று இவன் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொன்னான், யோனாத்தின் நிமித்தம் என்னன்னா நான் அவனோட உடன்படிக்கை செய்தான். அதனாலே அவருடைய குடும்பத்திலே, சவுடைய வீட்டாரிலே யாராவது என்னாலே தயவுபெறத்தக்கவன் யாராவது இருக்கிறான் என்று கேட்டபொழுது சீபா என்கிறதான அந்த வேலைக்காரன் மோசபேத் அவனுடைய வேலைக்காரன் அங்கே கொண்டு வரப்பட்டான். அவன் சொன்னான், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய பேர் மேவிபோசே, அவன் தாவீதின் குமாரன் என்று சொன்னபொழுது, அவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னபொழுது அவன் இருந்த இடத்தை வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, லோதே பாரிலே இருந்தான். லோதே பார் என்று சொன்னால் ஒரு புறம்பான் நிலம், அப்படி என்று சொன்னால் அது குப்பை மேடு. அங்கே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையான ஜனங்கள், ஒரு சேரி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு ராஜாவின் பேர் யாரோ ஒருவனுடைய வீட்டில் இருக்கிறான். அங்கே முரண்படுகிற மனிதர்கள், வாழ்க்கையிலே தோல்வி கண்ட மனிதர்கள், எதிர்க்கிற மனிதர்கள், முரண்பாடாயிருக்கிற மனிதர்கள் வாழ்கிற அந்த பகுதியில தான் இந்த யோனாத்தனுடைய குமாரனும் இருந்தான். இப்பொழுது தாவீது ராஜாவால் அவன் அழைக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமல் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இந்த குப்பை மேட்சில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் குப்பை மழைத்தான் இருந்தது. முரண்படுகிறவராக, எதிர்க்கிறவர்களாக வாழ்க்கையே ஒரு குப்பையாக, அசிங்கமாக இருந்தது. ஆனால் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் செய்த உடன்படிக்கையினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே நீங்களும் நானும் அந்த குப்பை மட்டிலிருந்து ராஜ அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. ஆமை. அவை வாழ்க்கையில என்னதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள், குறைவுகள் எது இருந்தாலும், பரவாயில்லை, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:3 சொல்கிறது, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க அந்த வசந்த வாசிங்க ஒரு விஷயம்.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால, ஆசீர்வாதங்களினால,
ஆசீர்வாதத்தினால்,
ஆசீர்வாதத்தினால் முதல் தன்மையை சொல்லி இலக்கண புலங்க விடப்பட்டிருக்கு. இங்க வேணுமென்று எழுதப்படல, அது சரியா எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் என்று வர வேண்டும், ஆசீர்வாதத்தினால் என்று வந்திருக்கிறது. காரணம் என்ன? எங்களுக்கு இயேசுவே எல்லா ஆசீர்வாதமா இருக்கிறார். சொல்லுங்க, அவரை சொல்லும் விதமாய்த்தான் அங்கே பன்மையில் எழுதப்படவில்லை. அவர் இயேசுங்களுடைய வாழ்க்கையில் வந்தால், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. ஆமே. நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் பணம், பொருள், வீடு, வளவுகள், பிள்ளைகள் நன்றாய் படித்திருப்பது, வாகனங்கள் இருப்பது, இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அது ஒரு பகுதி. அண்மையில் நன்றாய் பில்லியன்ஸ் பணத்தோடு இருக்கிற ஒரு நபரை சந்தித்த பொழுது அந்த சகோதரி சொன்னாள், என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல, சுகமா இருக்கும், வாழ்க்கையில வருத்தம் வரக்கூடாது. அது வருத்தம் வராதது கூட ஒரு ஆசீர்வாதம். ஆமா சொல்லுங்க. ஒரு வயதான ஒரு இடத்துல போய் சென்று ஆசீர்வாதம் என்று எதை நினைக்கிறீர்கள் என்று கேட்டால், அவர் கொஞ்சம் கண் பார்வை குறைந்தவரா, கண் தெளிவா இருக்கும் பாருங்க. என்ன இல்லாட்டியும் பருவம்ல, கண் தெளிவாய், கடைசி மட்டும் சாகு மட்டும் கண் தெளிவாய் இருப்பதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். அல்லது ஞாபக சக்தி இழந்து போற ஒருவரை சந்தித்து, என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா சொன்னார், எனக்கு ஞாபக சக்தி வேணும், அதுதான் ஆசீர்வாதம், எது இல்லாட்டியும் பரவாயில்ல. அப்படி என்றால் ஆசீர்வாதம் ஆளுக்கால் மாறுபடுகிறது. அப்படி என்றால் இவையெல்லாம் ஆசீர்வாதம். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். சில நேரம் பொருளாதாரத்தில் நாங்கள் குறைந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் சுகபலமா இருப்பதை பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இயேசு கிறிஸ்து இருப்பது எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தான். உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்று ஒருமையிலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த வகையிலும் பிழையானது அல்ல. அல்ல, இங்கிலீஷும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, தமிழ் அப்படி இருக்குது. ஆகவே அந்த வார்த்தை சரியானது. ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே நாளிலே இந்த மனிதன் பெரிய பணக்காரனாக மாறுகிறான். அந்த வசனத்தை பாருங்கள், ஏழாம் வசனத்தை பாருங்கள், ஏழாம் வசனத்தை வாசியுங்கள்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான்.
அப்ப ஒரே நாளிலே அவன் பணக்காரனாக மாறினான், சொத்தெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமில்ல, ராஜாவோடு கூட ராஜாவினுடைய மேசையிலே சாப்பிடும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நமக்கும் அப்படித்தான். என்ன வார்த்தை சொல்கிறது வெளிப்படுத்தல 3:20? இதோ வாசல்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். சொல்லுங்க. ஆமன். ஒரு போஜன பந்திக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மேசையிலே நாம் பங்கு பெறும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதி வைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அவன் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து விடக் கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், அநேகர் கிறிஸ்தவர்கள் தங்கள் அடையாளங்களை இழந்து போனார்கள். எங்களோடு கூட ஓட வழிகிட்ட அநேகர் இன்றைக்கு ஓட்டத்தை நிறுத்திவிட்டார்கள், ஓட முடியவில்லை. அமெரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாக ஒரு வாலிபனை பலர் அடித்தார்கள். அவனிடத்திலிருந்த பேசி எல்லாம் எடுத்தார்கள், அவருடைய ஐலண்டி காட்டி எல்லாம் எடுத்தார்கள். அப்படியே விட்டு விட்டு போனார்கள். வீதியில் வந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தார்கள். ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சையின் பலன் அளிக்கவில்லை. அவன் யார் என்று தெரியாமல், தன்னே யார் என்று தெரியாமல் அடையாளம் இழக்கப்பட்ட ஒரு நபராக பல வருஷமாக இன்றைக்கும் இருக்கிறான் என்று ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். நாம் யாரு என்ற அடையாளம் நமக்கு தேவையாயிருக்கிறது. நாம் அந்த அடையாளம் தெரிந்தால் நாங்கள் எந்த சூழ்நிலையும் எங்களை கீழே இழுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஒருவர் போதும், அவர் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும், அவரோடு கூட எதை நாங்கள் செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் தான் எல்லாம். ஆகவே நம்முடைய அடையாளம் என்னென்று கேட்டால் அது ஒரு பிரிய பிரசங்கம். நம்முடைய அடையாளம் நான் சும்மா சொல்றேன், ஆண்டவுடைய புள்ள ஒரு லேவியன் ஆசாரியன் இல்லை இல்லை, நம்ம குறித்து பல அடையாளங்கள் இருக்கிறது. ஆண்டவரையா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன நிலையில இருந்தாரோ அந்த நிலையிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் அறிந்தால் சும்மா இருக்க மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்வோம். என்னென்னால் எங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நீங்களும் நானும் திருச்சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆகவேதான் நாங்கள் ஒரு உண்மை உள்ள ஒரு மகனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே முதலாவது அவன் அந்த குப்பை மேட்டில இருந்து கொண்டு வரப்பட்டு ராஜ சமூகத்திலே ராஜாவோடு கூட ராஜபோஜனம் பண்ணும்படியான சூழ்நிலை வந்தது. இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த மேவி போசே யோனாத்தனும் சவுலும் யுத்தத்திலே கொலையுண்ட பொழுது அந்த செய்தி அங்கு அரண்மனைக்குள்ள வந்த பொழுது அந்த தாய், அவளை வளர்த்த தாய் அவனை கொண்டு ஓடினாள். 5 வயது ஓடின பொழுது தவறுபட்டு விழுந்ததினாலே அவனுடைய 2 கால்களும் உடைக்கப்பட்டு அவன் ஊனமற்ற ஒரு மனிதனாக இருந்தான். நம்முடைய வாழ்விலும் ஊனம் இருந்தது. இப்பொழுது ஊனமுள்ள மனிதன்தான், ஆனால் அவன் இருப்பது ராஜா அவனுடைய மேசை. ஆகவேதான் அந்த மேசையில் இருப்பதனூடாக அவனுடைய ஊனங்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது, தோல்விகள் மறைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மேசையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவன் சொல்லுங்க. ஆமை. நாம் தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்தவர்கள் உண்டானால் நாம் ஒரு சபையோ, இந்த சபையில் நீங்கள் இருக்கிறது வந்து போறது ஒரு உடன்படிக்கை நிமித்தம் நாம் வந்து போகிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது ஒரு நாள் நான் தவறு நடங்களை யோசித்து பார்த்தோம். நாம் சிலரோடு சில உடன்படிக்கை செய்கிறோம், ஆனால் தேவ பிள்ளைகள் செய்கிற உடன்படிக்கை கர்த்தருக்கும் முன்பாக என்பதையும் மறந்து போகக்கூடாது. அவன் சொல்லுங்க. ஆமை. அதுதான் அவன் சொல்லுகிறான். அந்த வசனத்தில் நாம் பார்த்த போதில சொல்லுகிறது, தேவனுக்கும் முன்பாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கும் முன்பாக அந்த உடன்படிக்கை செய்தார்கள். நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்ததுண்டானால் இந்த சபையில ஒரு உடன்படிக்கை செய்தது நிமித்தமாக நாம் வந்து போக வேண்டும். ஏனோதான் ஒன்று போக முடியாது. நான் ஒரு நாள் திரும்ப வேண்டிய மனநிலை இருந்தது. எங்கோ தவறிவிட்டேன் என்ற மனநிலை இருந்தது. உடன்படிக்கை இங்கு உடைத்து விட்டோம் என்ற மனநிலை இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் வருகிற வேளையெல்லாம் ஏசாயாவை போல நம்மை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். அவன் தேவனை பார்த்த பொழுது பூமியில பிரச்சனைகள் இருந்தது, விக்கிற ஆராதனை இருந்தது, பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது தான். ஆனால் கர்த்தருடைய மகிமை பூமியை நிறைப்பிருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பூமியெல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அதே வேளையில கர்த்தருடைய மகிமை பூமியை நிறைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே என்னவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். நம் பக்கத்தில் 1000 பேர், நம்ம வலது பக்கத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உனக்கு உன்னை அணுகலாம். உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அவ்வளவுதான். தேவனுக்கு முதுகை காட்டினபடியால் பல காரியங்கள் இன்னும் நாங்கள் பார்ப்போம், பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு வாக்கு தத்தம் உண்டு, உடன்படிக்கை செய்தவர்கள் நாம் விழுந்து போக மாட்டோம். ஆகவே நாம் உடன்படிக்கை தேவனோடு செய்தோம் என்றால், நாம் இந்த திருச்சபையின் ஊழியக்காரனோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ஒரு குடும்பத்தில் கணவன் பல பிரச்சனையோடு சில நேரம் வாழ்வார், மனைவி பல பிரச்சனையோடு வாழ்வார். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்கள் மறுபடியும் பிறந்து இந்த பழைய மனைவியை திருமணம் செய்தால் செவியாண்டு பல ஆண்களை கேட்டால் கிட்டத்தட்ட நிறைய ஆண்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். பெண்களை கேட்டால் அந்த இதே கணவனை செவியாண்டா பல பேர் மாட்டேன்றுவாங்க. ஆனால் இன்றைக்கு பல முரண்பாடுகள் மத்தியிலும் குடும்பங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக குடும்பங்கள் இருக்கிற அண்மையில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி மனைவியும் இடத்துல சென்ற பொழுது ஒரு சகோதரி சொன்னாள், கடுமையான வேதனை, கணவன் பயங்கரமான பிரச்சனை கொடுக்கிற மனிதனாயிருந்தான். அவள் சொன்னாள், கணவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இன்னும் குறிக்கப்பட்ட சில வருஷத்தில் நான் மறித்து விடுவேன். என்றால் என்னுடைய அப்பா அந்த வயதில் மறித்தார், அப்பப்பா அந்த மறித்தார், என்னுடைய குடும்பத்தில் அநேகர் மாமா அதே வயதில் மறித்தார், நானும். அவள் சொன்னாள், பகுதி அங்கே சொன்னால் ஆனால் அதனிடம் வேதனை இருந்தது. அந்த வருஷத்துக்குள்ள இவர் மறைக்காட்டி நானே நஞ்சி வச்சு கொள்ளுவேன்டா. ஏனென்றால் அவ்வளவு வேதனை. ஆனால் நான் திருமணம் செய்தேன் என்பதனாலே அவள் வாழ்கிறான். நம்ம திருச்சபையில என்னதான் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் ஒரு உடன்படிக்கை நிமித்தம் இந்த திருச்சபையில வந்து இணைந்து நிற்கணும். சொல்லுங்க. ஆகவே தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் கிறிஸ்துவோடு என்றால், இந்த திருச்சபையின் போதகரோடும் ஊழியக்காரோடும் கூட நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த மேவிபோசேத் ஒரு உண்மை உள்ள ஒரு மகனாக இருந்தான். கடைசி மட்டும் இந்த தாவீதுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு மகனாக இருந்தான். சொந்த மகன் அப்சலோமே தகப்பனுக்கு விரோதமாக இருந்த பொழுதிலும் இந்த மகன் ஒரு உண்மை உள்ள மகனாக கடைசி மட்டும் இருந்தான். ஆகவேதான் நாம் தீர்மானிக்க வேண்டும், இது தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தமாய் இந்த திருச்சபையில் இருக்கிறேன், தேவன் வைத்த ஊழியனோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் நாம் இருப்போமா என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நன்மையான காரியங்களை செய்வார், திருச்சபையின் வாழ்விலும் நன்மையான காரியங்களை செய்வார், தேசத்தின் வாழ்விலும் நன்மையான காரியங்களை செய்வார். அமைஞ்சதுங்க. உடன்படிக்கையிலே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு தாவீது தான் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதுவும் தான் செய்த உடன்படிக்கை செய்த யோனாத்தன் இல்லாவிட்டாலும் அவருடைய குடும்பத்திலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் அதை செய்தானால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாயிருந்து அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் நாம் உண்மை உள்ள ஒரு மகனாக மகளாக கடைசி மட்டும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், குறைவுகள் நடுவிலும் தேவன் நம்மை நடத்தி வருவார். நாம் நல்லது செய்ததனால் சபையில் நாம் இருக்கவில்லை, இயேசு கிறிஸ்து செய்த அந்த புண்ணியத்தினால் தான் நாம் திருச்சபையில் நாம் இருக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், இது என்னுடைய உடன்படிக்கை செய்த திருச்சபை, இது நான் உடன்படிக்கை செய்திருக்கிற என்னுடைய ஊழியக்கார். அவை ஏனோ தானொன்று வந்து போகக்கூடாது. நீங்கள் எல்லாம் நன்றா இருக்கிறீங்க, நல்லது. ஆனால் அப்படி சில நேரம் விளங்காமல் வந்து போனால், நானும் எனக்கும் ஒரு விளங்காத காலம் இருந்து, இன்றைக்கு தொடக்கம் நீங்கள் மறக்க கூடாது, தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தமாக இந்த திருச்சபையில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஊழியக்காரனுக்கும் எனக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் நடப்போமானால் தேவனுக்கு அதேதம் மேய்ப்பனுக்கும் உண்மையுள்ள ஒரு மகனாக மகளாக கடைசி மட்டும் இருப்போம். மேவிபோசேத் அப்படித்தான் இருந்தாங்க. கடைசி மட்டும் அப்படித்தான் இருந்தாங்க. பல இடங்களிலே நான் பார்க்கிறேன், திருச்சபைக்கு இவ்வளவு தூரத்திலிருந்து போவார்கள், அவர்கள் வருவதை தாண்டி பல சபைகள் இருக்கிறது. ஆனால் அந்த திருச்சபையோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அந்த ஊழியக்கான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று எத்தனையோ தூரத்திலிருந்து வரும். லண்டன்ல நீ பார்க்கிறேன், நீங்க இங்க 200 மைல் 400 மைல் கலக்காவது ஒரு கொஞ்ச நேரத்தில், அங்க 20 கிலோமீட்டர் நீங்க கடை போனா பல மணி நேரம். அந்த சூழ்நிலையிலும் பல பேர் தூரத்திலிருந்து இந்த திருச்சபை போகிறார். சில நேரம் இடம் மாறுறாலே சில நேரம் தூரம் என்பதனாலே ஒரு சபையை மாறலாம் இல்லாது, மற்றும்படி இந்த உடன்படிக்கை செய்த திருச்சபையில நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், தேவனும் எங்களை மேலாக உயர்த்துவார். தாவீது அதனால் தான் சொன்னான், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். நான் நித்திய ஜீவனுக்கு அடுத்துக் கொள்றோம், ஆனா என்ன செய்யறான் என்றால், ஒரு ராஜா ஒரு ஆசாரியனுக்கு கீழே தன்னை பணிந்து கொடுத்து சொல்றான், கர்த்தருடைய சாலியத்திலே திருச்சபையிலே நான் நீடித்த நாட்களாக இருப்பேன், கடைசி மட்டும் இருப்பேன். ஒரு ராஜா ஒரு ஆசாரியனுக்கு தன்னை கீழ்படுத்தி கொடுத்து, அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாய் அவர் செய்த உடன்படிக்கையினாலே பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை எடுத்து தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறபடியினாலே நம்முடைய மேய்ப்பருக்கும் ஊழியக்காரருக்கும் நாங்களை அர்ப்பணித்து இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, வழங்கிக்கொள்ளுங்க, இதுதான் சத்தியம். நாம் ஒரு நல்ல குமாரனாக குமாரத்தியாக இருக்க வேண்டும், நல்ல மகனாக மகளாக. சபையில நாம் வேலைக்காரராக இருக்கலாம். பாருங்க, வேலைக்காரன், அடிமை, பிள்ளை, இந்த மூன்று காரியம் இருக்கு. அடிமைக்கு எப்பொழுதும் வேலையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அடிமைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், ஓடிவிடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஓடிவிடுவான். வேலையாளுக்கு எங்கேயான ஒரு ஒஃபர் அங்க போட்டானா மகன் வேலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே எல்லாவற்றையும் செய்வார்கள். அவன் சொல்லுங்க, நீங்க வந்த ஏற்கனவே எல்லாம் செய்கிறீர்கள் முன்பா, ஆனால் இன்னும் செய்யாதவர்கள் ஊழியம் கொடுத்தான் செய்யலாம், சொல்லாமல் செய்யக்கூடிய ஊழியங்கள் அநேகம். ஆகவே ஒரு மகனாக, ஒரு நல்ல ஒரு உண்மையுள்ள மகனாக மகளாக திருச்சபையில் நாம் இருப்போமானால் ஊழியங்கள் இருக்கும், ஊழியங்கள் ஊழியர்கள் உருவாகும், அநேக சினங்கள் வருவார்கள். ஆகவே உடன்படிக்கை செய்த பணின தேவனுக்கு நாம் உண்மையுள்ள மகனாக மகளாக இருக்கும். முதலாவது தேவன், அவருக்கு உண்மையுள்ள மகனாக, அதேபோல தேவனுக்கு அடுத்தது என்று வருகிற பொழுது அது மேய்ப்பர். எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தெரியல, நான் பிரசங்கியா இருந்தேன், உபதேசம் பண்ணினேன், போதித்தேன். ஆனால் மேற்பத்துவ நிலையில வந்த பொழுதுதான் ஒரு மேற்பண்டிய உள்ளத்தை நான் அறிந்து கொண்டேன். எவ்வளவு பேர் வந்தாலும் ஒரு நாள் வரையிலே என்றா பிரசங்கமே ஏதோ எல்லாம் ஆயத்தப்படுத்தி வந்து பிரசங்கமே அப்படி போயின மாதிரி இருக்கு. காணே இல்லை, தேவனை பார்க்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பதான் மேற்பண்டிய உள்ளத்தை அறிந்து கொண்டேன். ஜனம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, வரட்டும். ஆனால் உண்மையான ஒரு மேய்ப்பனுடைய உள்ளம், ஒரு தகப்பன் உள்ளம், ஒரு சொந்த புள்ளைய காட்டிலும் ரட்சிக்கப்பட்டு ஒரு மகன் மகள் வராவிட்டால் வேதனையாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். சிலரவருடைய சமையல பல சாட்டுகள் சொல்லுவார்கள், அது சிம்பிளா சொல்லுவார்கள், வராது இருக்கு. ஆனால் என்னுடைய மனைவி, என்னுடைய உள்ளம் அந்த நபரை காணவில்லை, பெரிய அந்தரமாக இருக்கும். அறை முடித்து நாம் சாப்பிடுவதை விட அந்த நபரை தேடி போவோம். அதான் மேய்ப்பனுடைய உள்ளம். நாம் சில மேய்ப்பரை பார்க்கல, கோட் டை இதெல்லாம் தான் பார்க்கிறோம். ஆனா இல்ல, உள்ளத்துல வித்தியாசம். அதான் அந்த மேய்ப்பத்துவ நிலை இருக்கிறது. ஏதோ அந்த சூழ்நிலைக்கு போன பொழுதுதான் மேய்ப்பத்துவத்தை குறித்து நான் அறிந்தேன். அப்படி நான் விட்ட தவறுகளை கொஞ்சம் உணர்ந்தேன், மனம் திரும்ப வேண்டி இருந்தது. ஆகவே குப்பை மேட்டிலிருந்து அழைத்த தேவனுக்கும் நாம் உண்மையுள்ள மகனாக மகளாக இருக்கும் என்றால், திருச்சபையில மேய்ப்பருக்கும் உண்மையுள்ள ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும், மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல தவறுகள் நடக்கலாம், மிஸ்டேக்காக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் மன்னிப்பின் உள்ளம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனால் நாம் குப்பை மட்டிருந்து ராஜ சமூகத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். மன்னிப்பு என்பது முக்கியம், மறப்பது முக்கியம். நாங்கள் இந்த மன்னிப்பு குறித்து அதிகமாய் தானிப்பது அதிகம் கூட, எல்லாரையும் மன்னித்து விட வேண்டும். காரணம், மன்னித்தான் எனக்கு விடுதலை. அவன் சொல்லுங்க, ஆமா, அநேக காரியங்கள் செய்ய மன்னிப்பது சரியான கஷ்டமாய் இருக்கும். ஆனா தேவனுடைய பிரசன்னம் வருகிறது, மகிமை வருகிற பொழுது ஏசாயா எப்படி தன்னை சரிபார்த்தானோ அதே போல நம்மை நாம் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன செய்கிறோம் என்றால், அநேக வேளையிலே மன்னிக்காதனுடைய விளைவு என்னென்றால், ஏன் 7 70 தரம் என்றால் எவ்வளவு என்றாலும், ஏனென்றால் மன்னிப்பது முக்கியம். மன்னிக்காவிட்டால் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு சிறை கதவை திறந்து அதுக்குள்ள போய் நின்று நாங்களே பூட்டிட்டு நாங்களே திறப்ப வச்சுட்டு நாங்களே இருக்கிறோம். அவை யாரும் வந்து திறக்கவும் இல்லாது, நாங்கள் தான் திறக்கலாம், நாங்கள் சிறைப்படுத்தி விடுவோம். சில நேரம் நாங்கள் மன்னிக்காமல் இருந்து அந்த நபருக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். சில சாகவும் வருத்தம் வரும். இப்படி சொல்லி சொல்லி என்ன செய்யணும்டா, நாம தான் நஞ்ச குடிச்சுட்டு இருக்கிறோம், நாம தான் விடுவோம். மன்னிச்சா நமக்கு விடுதலை. யாரும் சொல்லுங்க, ஆமா. இதை நமக்காக செய்ய வேண்டி இருக்கிற அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இதுக்குள்ள வந்தேன்னு தெரியல, நான் யாராவது மன்னிக்காம இருக்கிறோம். குப்பை மேட்டிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் ராஜ சமூகத்தில் இயேசுவோடு கூட பந்தியில் அமர்ந்திருக்கிற நாம் மன்னிக்காது இருந்தால் இன்றைக்கு மன்னிப்பு. யாராவது செத்து இருக்கலாம், நாம் மன்னிக்க வேண்டிய ஆள், நீங்க மன்னித்தாக வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டியது அவசியமாயிருக்கிறேன். மன்னிப்பு முக்கியம். ஆண்டவர் வரப்போகிறார், உண்மை. நாங்கள் எதிர்பார்ப்பது அதிசயம், நாம் வர முடியும். எப்படி வருவார் என்பதை குறித்து நாம் அநேகம் ஆராய்ந்திருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது மன்னிக்க வேண்டிய எல்லாம் மன்னித்து நம்முடைய உறவுகளை சரிப்படுத்த வேண்டும். அமைஞ்சு அவ்வளவுதான் இழந்தால் உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நாம் செய்த உடன்படிக்கை, பேசின உடன்படிக்கையை மறந்துவிடக்கூடாது. கடைசி மட்டும் காத்துக்கொள்ள வேணும், கடைசி மட்டும் காத்துக்கொள்ள. ஆண்டவர் நம்மை கடைசி மட்டும் காத்துக்கொள்ளுவார். நாங்கள் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி மட்டும் 24 பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் பலமாய் இருக்க வேண்டும் அவர்களோடு கூட. மறந்து விடக்கூடாது, செய்த உடன்படிக்கையை நாம் மறந்து விடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். ஆகவே நாம் எங்களை கொஞ்சம் பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது. அடிமை பயத்தினால் கீழ்ப்படிவான், மகன் அன்பினாலே கீழ்ப்படிவான். ஆகவே நாம் நல்ல உண்மையான மகனாக மகளாயிருந்தால் அன்பினாலே கீழ்ப்படிவோம், பயத்தினாலே இல்லை. பாஸ்டர் கேட்பார் என்பதனாலே வரக்கூடாது. இந்த உடன்படிக்கையை காக்க வேண்டுமே, அது உண்மையா இருக்க வேண்டுமே, அன்பை காக்க வேண்டுமே என்ற அடிப்படையிலே நாம் சபைக்கு வர வேண்டும். அங்கே சொன்னான் 5:7 வசனத்திலே பிற்பகுதியிலே, நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். தகப்பனோடு உண்மையான ஒரு அக்கியம். Mark 3:13.
பின்பு அவர் ஒரு மலையின் மேலேறி தனக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள்.
அடுத்தது,
அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
அப்ப முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து தம்மோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்தார். பிதாவாகிய தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாயிருப்பதற்காக அழைத்தார். ஒன்று கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தேவனோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். வாசிக்கிற மாத்திரம் போதான், தியானம் பண்ண வேண்டும், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை செலுத்த வேண்டும். அதே வேளையில நம்முடைய மேய்ப்பரோடும் ஒரு ஐக்கியம் செலுத்த வேண்டும். மேய்ப்பர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா நான் சில நான் யோசிப்பது, ஒரு விசுவாசி எடுத்து என்னை கேட்க மாட்டார்களா? எப்பவும் ஐக்கியம் முக்கியம். கொஞ்சம் தூரமா போன ஐக்கியத்தை இழந்துருவோம், நாமும் தனிமைப்பட்டு விடுவோம். ஆகவே உங்கள் மேய்ப்பரோடு, உங்கள் ஊழியக்காரரோடு உங்களுக்கு ஒரு உறவு வர வேண்டியது அவசியம். வைவசோடியில் சந்திக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம், அதுக்கிடையில இறங்கி பிரச்சனைக்கு தான் சில நேரம் மேய்ப்பரோடு எடுப்போம். அதிகம் பிரச்சனை இந்த சாமத்தை என்னோட எடுப்பாங்க. 12 மணி, 1 மணி, 2 மணி போலீஸ் வீட்டில் வந்திருக்கும், அந்த இடத்துல நானும் போவோம். ஆனா ஒரு சும்மா ஒரு இடத்துல எப்படி இருக்கிறீர்கள், என்ன மாதிரி இருக்கிறீர்கள், எடுக்கணும் போல இருந்தது எடுத்து நான் என்று சொல்லி எடுப்பது இல்லை. உங்கள் மேய்ப்பரோடு ஒரு ஐக்கியம் செலுத்த வேண்டும். என்ன, இயேசு தலையாயிருக்கிறான், நாம் சரீரமாயிருக்கிறோம். அபிஷேகம் என்பது அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அங்கியில் இறங்குற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு ஐக்கியம் கொள்கிற பொழுதுதான் இந்த அபிஷேகம் எங்கள் மேல வந்து இறங்கும். ஆமாம் சொல்லுங்க. இயேசுல இருக்கிற அபிஷேகம் தலைவர்கள் மேல வரும், மேய்ப்பர் மேல தலைவர்கள் மேல வந்து அது எங்கள் மேலே வரும். இந்த ஐக்கியம் இல்லாட்டி அபிஷேகம் இருக்கு. இந்த 10 கனி உமையிலே சொல்லப்பட்டது பரிசுத்தாவியனை குறித்து இல்லை, அபிஷேகத்தை குறித்து. மணவாளன் வருகிற பொழுது சரியா அந்த புத்தியுள்ள 5 கனிகளாம் போனார்கள். காரணம் என்றால் அபிஷேக வாழ்வு இருந்தது. இந்த ஐக்கியத்தினுடாக அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சபையினுடைய வேத சத்தியம். எந்த ஐக்கியம் இருந்தாலும் நம்ம ஐக்கியம் என்பது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அன்பு, அப்பதான் அன்பு வரும். சில நேரம் ஊழியக்காரர்கள் பாச கும்பல பாச ஏசுறது சரியா கூற வேண்டும். அவர்களை நான் வளர்ந்தேன் தெரியும். சோ ஆனா ஏசுனாலும் பேசினாலும் தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும். உண்மையான மகன் தகப்பனோடு தொடர் வைத்திருப்பான். வெளியில போனா சொல்லுவான், பிந்தி விட்டது, இந்த ட்ரெயினை நான் பிடிக்க முடியவில்லை, இந்த சாசனமான பிடிக்க முடியவில்லை, பஸ் பிடிக்க முடியவில்லை, அடுத்த பஸ்ஸுக்கு வருவேன் அப்படி ஒரு தகவல் கொடுப்பான். இப்ப நான் எல்லார்டையும் போன் இருக்கு. உண்மையற்ற மகன் எடுக்க மாட்டான். ஆகவே உண்மையான மகனாய் மகளாயிருந்தால் தேவனோடு உறவு வைக்கிறோம் என்றது உண்மையானால் நம்முடைய ஊழியக்காரோடும் மேய்ப்பரோடும் குறிப்பாய் நாம் உறவு வைக்க வேண்டியது அவசியம். அவன் சொல்லுங்க, கஷ்டமான விஷயம் போதிக்கிறேன், பிரசங்கம் தானே அடிக்கடி கேட்கறீங்க. உங்களுடைய வெப்சைட்டுக்கு நானும் சில நேரம் போய் பார்ப்பது நன்றாய் பிரசங்கிக்கிறார்கள். இந்த சத்தியத்தில் நீங்கள் வளர்கிறீர்கள். அநேக சபைகள் இப்படி சத்தியம் கிடைப்பது குறைவு. 10 வசனத்தை வாசிப்போம்.
ஆகையா நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமான குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை கேட்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீவாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள்.
பாருங்க, இப்ப சீவாவும் இவனுக்கு வேலைக்காரராய் வந்து விட்டார்கள் மேய்ப்பசத்துக்கு. அதே நேரம் சிவாவுடைய குமாரர்களும் வேலைக்காரராய் மாறி விட்டாங்க. ஆமாம் சொல்லுங்க. ஒரு முடவன் தான், ஒரு குப்பைமேட்டில் இருந்த மனிதன் தான், யாரோ ஆட்சிய வீட்டில போய் இருந்தான். ஆனால் இப்ப சிவா மாத்திரமில்ல, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே இவனுக்காக வேலை செய்ய வேண்டிய நிலைமையில வந்து விட்டார்கள். நாம் உண்மையுள்ள ஒரு மகனாக மகளாக இருந்தான் எல்லா சூழ்நிலையும் காத்து மாற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். மேலே சொல்லப்பட்ட இந்த 7ஆம் வார்த்தையிலே சொல்லப்பட்டபடியும் இந்த 10ஆம் வார்த்தையிலே சொல்லப்பட்டபடியும் நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லப்பட்டதும் இங்கே இவர்கள் நிலத்தை பயிரிட்டு அதனுடைய விளைவை சேர்க்க வேண்டும் என்பது சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது பந்தியிலே சாப்பிட வேண்டும். இப்ப பாருங்க, திருச்சபையிலும் எப்படி பந்தி என்று சொன்னால் நல்ல பிரசங்கங்கள் கேட்கிறீர்கள், நல்ல சத்தியத்தை கேட்கிறீர்கள், பைபிள் ஸ்டடியிலையும் கேட்கிறீர்கள். இப்படி கேட்பதனாலே, தேவ வார்த்தையை கேட்பதனாலே, வந்து ஐக்கியப்பட்டு கேட்பதனால என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த மோவி பேசு இப்ப தாவீதின் ராஜாவனுடைய அந்த மேசைக்கு வந்தானா, அண்டைக்கு அவனுடைய ஊனம் மறைந்து போட்டு, இப்ப யாரு மேபசை தாரு, அவன் தாவீதோடு கூட உட்கார்ந்து ராஜபோஷனம் போசிக்க சாப்பிடுகிறான். இந்த மோபிசக் யாரு, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வந்திருக்கிறான். அவருடைய குறைவுகள் எல்லாம் மறக்கப்பட்டு போகிறது. அதுதான் திருச்சபையில் வந்து நாம் பிரசங்களை கேட்கிற பொழுது வேத வகுப்புகளை கலந்து கொண்டு ஒரு பந்தி தேவன் நம்மை போஷிக்கிறார், தேவன் நம்முடைய ஊழியக்காரர் கொண்டு போஷிக்கிறார். அப்படி வருகிற பொழுது எங்களுடைய ஊனங்கள், எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாம் வெற்றியாய் மாறிவிடும். ஆமா சொல்லுங்க. ஆகவே பயசொலி கட்டே போ, நாங்கள் இருந்த காலத்தில் வளர்ந்தது என்ன, முடிஞ்சல எல்லா பயசொலியும் ஓடுவோம். இந்த தேசத்தில் பின்னேறம் நேரம் இருக்கிறது, எங்கட தேசம் கஷ்டம் போய் சென்ற பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உட்கொள்கிற பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும். பிரச்சனை என்பதனாலே வராமட்ட கூடாது, பிரச்சனை என்றபடிதான் அதிகம் வர வேண்டும், குறைவு இருக்கிறபடியேத்தான் வர வேண்டும். நான் ஆசீர்வாதத்தை சொல்லுவேன், அபிஷேகம் அப்படி இப்படி எல்லாம் போட்டு போலாம், இதுதான் நம்மை சரியாய் வழிநடத்தும், பக்குவம் அது பக்குவப்படுத்தும். அடுத்தது உண்மை உள்ள மகன் தகப்பன் வேதனையிலே பங்கெடுப்பான். லூக்கா 22:28-30.
மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகியால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவளாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார்.
ஆகவே ஒரு தகப்பனுடைய வேதனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு வேதனை இருந்தது. அவை அவருக்கு வந்த சோதனையில் வேளையில எல்லாம் சீசர்கள் கூட இருந்தார். அதனால என்ன தெரியுமா, அவங்கள் சிங்காசனத்தில் 12 சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்ய போறாள். ஹல்லேலூயா. ஆமென். பாடுகளுக்கு பங்காளியாக வேண்டும். சந்தோஷமா இருக்கிற பொழுது எல்லாம் சந்தோஷமா இருப்போம், பாடு இருக்கிற நெருக்கம் இருக்கிற பொழுதுதான் விட்டு ஓடிடும். யோனாத்தனும் அந்த பாடுல பங்கு பெற இல்லை, அதுதான் அவன் அந்த இரண்டாவது ராஜாவா இருக்க முடியல. ஆகவே வேதனை ஒரு தக ஒரு துன்மான மகன் மகள் தகப்பனுடைய வேதனையில கூட இருப்பான். தாவீதுக்கு வேதனை வந்தது, தாவீதுக்கு வேதனை இருந்தது. 2 Samuel 19:24-25.
சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை இவழுக்கவும் இல்லை.
பாருங்க, தாவீது ராஜா தன்னுடைய சொந்த மகனாலேயே இப்பொழுது பயந்து சொந்த மகனுக்கு பயந்து ஓடுகிறான். ஆனால் இவன் போக முடியல, வேலைக்காரன் பொய்யாய் தகவல் கொடுக்கிறான் தாவீதுக்கு. ஆனால் மோவிபோசேத் சவரம் பண்ண இல்லை, அவன் அந்த வேதனையிலே தகப்பனுடைய வேதனையிலே அவன் பங்கு பெறுகிற ஒரு மகனாக இருந்தான். எப்பொழுதும் நம்முடைய ஊழியக்காரருக்கு வேதனை இல்லை நினைக்க கூட, இயேசுக்கு வேதனை இருந்தது, கூட இருந்தது சீசர்கள் இருந்தார்கள். அவர் சொன்னார், நாம் ஒருவருடைய வேதனையில ஒருவர் கூட இருக்க வேண்டும், அதுக்கு நெருக்கமான சூழ்நிலையிலே பக்கத்தில் இருக்க வேண்டும். அதான் உடன்படிக்கை காப்பாற்றுதல் உண்மை உள்ள மகன் மகளாக இருக்கு. கீழ்ப்பகுதியில பாருங்கள், 25-26. அதற்கு அவன், ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரனை மோசம் போக்குனான், உமது அடியானாகி நான் முடவனானபடியினால் ஒரு கழுதை மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பண்ணி சொன்னான், வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பான் விட்டார் எல்லாருக்கும் சாவுக்கு எதுவாக இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடலோடு கூட உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி என்ன இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுவேன். ராஜாவே நம்பவில்லை. சிநேரம் தகுப்பன் சிநேரம் நம்மை பிள்ளையாமை நினைத்துக் கொண்டாலும் அந்த உண்மை உள்ள மகன் அவனுடைய அன்பு குறையில்லை. சிலாம் நினைக்கிறோம், சில இவருக்காக இவ்வளவு நாம் வேதனையோடு அனுபவித்தோமே, அவர்கிட்ட நன்மை வர இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு சொல்லி தெரியும். ஆனால் மோசேயை சொல்றான், நீ ஒரு தூதனை போர் இருக்கிறீர். தாவீதானை நம்பவில்லை. அதான் இதோட நுட்பாட்டுன்ற கதை நுட்பாட்டு சொல்ல அவன் சொல்றான், சாவுக்கு எதுவா இருந்தோம், ஆனா நீ இது கொண்டு வந்து இவ்வளவு உயர்த்தி வைத்து மறக்க கூடாது. நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவி செய்தவர்களை மறக்க கூடாது. நம்முடைய வாழ்வை உயர்த்தி விட்டவர்களை மறக்க கூடாது. நாம் சில உயர்ந்து வந்திருப்போம், ஆனா நம்மை உயர்த்தி விட்டவர்களை நாம் கனம் பண்ணவேன். அவன் கனம் பண்ணினான், ஒரு தெய்வ தூதனை போல தூதனை போல இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கனம் பண்ணினான். அதுதான் நல்ல மகனுடைய தன்மைகள். தகப்பன் மேல் உள்ள கனத்தை எடுக்க மாட்டான். அப்பா தவறாக புரிந்து கொண்டாலும் கனத்தை மதிப்பதிலே அவன் மாற்றவில்லை. இந்த சபை மூலம் ஊழியக்கார மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறக்கக்கூடாது, ஒரு நாள் மறக்கக்கூடாது. பிரச்சனையா இருந்த காலத்தில் ஊழியக்காரன் நம்மை தேடி வந்திருப்பார். கஷ்டமா இருந்த நேரத்தில், நெருக்கமா இருந்த நேரத்தில், அதே வேளையில நாமும் மற்றவர்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நாமும் இதை செய்ய வேணும். அவன் சொல்லுங்க, உடன்படிக்கைகள் மறக்கக்கூடாது. அவன் நீங்க இன்றைக்கு ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த திருச்சபையில உடன்படிக்கை நிமித்தம் தான் நீங்க வந்து ஆராதிக்கிறீர்கள் தேவனை. உங்களுக்கும் உங்களை ஊழியக்காரங்க ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. தெரியாமல் இவ்வளவு நாள் நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம், ஆனா நீங்க உடன்படிக்கைகளா இருக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கு உங்களை காட்டியிருக்கிறேன். ஆண்டவர் இதைத்தான் சரியா இரவு 12:30 எனக்கு சொன்னார். இந்த போதியத்தான் காண்பித்தார். இங்க வந்தா உடன்படிக்கையும் பாட்டையும் போறீங்க சரியா. அப்ப கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தினு நான் நம்புகிறேன். ஆகவே இன்றைக்கு நீங்க மறக்க கூடாது. தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இந்த திருச்சபையோட உடன்படிக்கை இருக்கிறது, அதே நேரம் ஊழியக்காரனோடும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறேன், நீங்க மறக்க கூடாது அப்படி சொல்லிட்டீங்க. அப்படி செய்தால் நீங்க உண்மை உள்ள மகனாக மகளாக இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க. அந்த 12 சிங்காசனத்தில் அவர்கள் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறது மாத்திரமில்ல, பரப்புகிற அந்த எருசலேம் நகரத்துடைய வாசல்களிலே அந்த 12 அப்போஸ்தலர்களின் பேர் எல்லாம் எழுதப்பட்டிருக்கா, எவ்வளவு கனம் உண்டாகு. ஏனென்றால் அந்த வேதனையிலே அவர்கள் பங்கு பெற்றினார்கள். நாங்களும் ஒரு தகப்புடைய வேதனையிலே பங்கு பெற்றுள்ளா இருக்க வேண்டும். இயேசுதான் என்று இல்லை, இயேசு நிமித்த ஒரு ஊழியக்காரன் இயேசுவை போல பார்க்கும். இவன் இன்னும் சொல்ல போனா ஒரு கணவனை கூட இயேசுவை போல தான் பார்க்கும். கணவனுக்கு கீழ்படுகிறது, கர்த்தருக்கு கீழ்படுகிறது. இந்த உடன்படிக்கைகள் இருந்தால் கர்த்தர் உங்களை, உங்கள் திருச்சபை, உங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதே தயவு செய்து இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குட் பை.